இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக வேதவசனத்திலே பஞ்சம் என்கிற தலைப்பை நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். கடைசி காலத்திலே தேவனுடைய வார்த்தைகளுக்கும் பஞ்சம் வருகிறது என்று நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி பைபிள் நிறைய அச்சடித்து உலகம் முழுவதும் கொடுக்குறாங்க. எல்லா பாஷையிலையும் மொழிபெயர்க்கிறாங்க. இதுக்கு நிறைய பணங்களை செலவு பண்ணுறாங்க. பத்தாவதுக்கு ரேடியோவில் பேசுகிறாங்க, டிவியில் பேசுகிறாங்க. காரணம், பஞ்சம் வரப்போகுது. அதனால் நம்ம எல்லா ஜனங்களுக்கும் அறிவிப்போம். உலகம் முழுவதும் இந்த சுவிசேஷம் சாட்சியாக அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேண்டி சாட்சியாக அறிவிக்கிறாங்க. ராத்திரியும் பகலும் அறிவிச்சிட்ருக்காங்க. டிவி சேனல் ஓப்பன் பண்ணியாச்சுன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா பாஷையிலையும் ராத்திரியும் பகலும் தேவனுடைய வார்த்தை போகுது. எங்கே போகுது? யாரு காதுக்கும் போக மாட்டேங்குது, காற்றுல போயிட்டே இருக்கு. காற்றுல போயிட்டே இருக்கு. அது யாராவது படிக்கிறாங்களா, சிந்திக்கிறாங்களா, பார்க்குறாங்களா அப்படிங்கிறத அந்த ஒளி பரப்புறவங்க அல்லது பிரசங்கம் பண்ணுகிறவங்க, சபையை நடத்துகிறவங்க, அது எத்தனை பேருக்கு பயன் கொடுத்தது, எவ்வளவு தேவனுடைய வார்த்தைகள் வந்து எவ்வளவு நன்மையான காரியங்களை திருப்பி கொண்டு வந்தது அப்படிங்கிறத சிந்திக்கிறது இல்லை. இப்போ ஸ்கூல் வச்சு நடத்துகிறாங்க, பிள்ளைங்க படிக்கிறாங்க, எத்தனை பேர் பாஸ் ஆனாங்க, எத்தனை பேர் ஃபெயில் ஆனாங்க, இப்போ ஃபெயில் ஆகிறத எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத கவனமாக பார்த்து சரி பண்ணுறது தான் ஒரு நல்ல நிர்வாகம். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணுறான் அல்லது சபையில் பிரசங்கம் பண்ணுறாங்க, உலகம் முழுவதும் சபையினுடைய பிரிவுகளை வச்சு பிரான்ச் சர்ச், எங்கள் சர்ச் இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் இருந்து ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் அந்த தேவனுடைய வார்த்தைகள் போகுது, திரும்பி என்ன கொண்டு வருது? ஒன்றுமே கொண்டு வர மாட்டேன். அந்த தேவனுடைய வசனத்தை அனுப்புறதுக்கு வெள்ளக்காரன் காலத்தில் கோதுமையை கொடுத்தான், பால் பொடியை கொடுத்தான், துணியை கொடுத்தான், ஸ்கூலை கட்டி விட்டான், நிறைய பண்ணினான். இன்றைக்கி அதே மாதிரி தான் இன்றைக்கி இப்படியே தான் போயிட்டு. ஒவ்வொருத்தராவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அது என்ன கொஞ்சம் கவனம் கொடுத்து பார்ப்போம் அப்படிங்கிறத சிந்திக்கிறாங்களான்னா இல்லவே இல்லை. சோத்திரம். ஆமோஸ் 8:11-14 வரை. ஆமோஸ் 8:11.
இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குருவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜனக்குருவினால் உண்டாகிய தாகம் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்டு கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அப்போது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் வட திசை தொடங்கி கீழ் திசை மட்டும் அடைந்து பிரிந்து அதை கண்டடையாமல் போவார்கள்.
அதுக்கப்புறம்
அந்நாளிலே சௌந்தரியம் உள்ள கன்னிகைகளும் வாலிபரும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள். தானே உன் தேவனுடைய ஜீவனை கொண்டும் பெயர்செபா மார்க்கத்தின் தேவனுடைய ஜீவனை கொண்டும் என்று சொல்லி சமாரியாவின் தோஷத்தின் மேல் ஆணையிடுகிறவர்கள் விழுவார்கள். இனி ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டார்கள் என்றார்.
ஆ, போதும். கடைசி நாட்களில் பஞ்சம் வருது. என்ன பஞ்சம்? வசன பஞ்சம். எப்படி வசன பஞ்சம் வருதுன்னா, வேதத்தில் கொஞ்சம் கவனமாக படிக்கணும். வசனம் கேட்க கிடையாத பஞ்சம். அப்போ இன்றைக்கி நம்ம கேட்டுட்ருக்குறோமே, அப்போ பஞ்சம் இல்லையே. எல்லா சபையிலையும் இன்றைக்கி பிரசங்கம் நடக்குது, எல்லோரும் தேவனுடைய வார்த்தையை கேட்குறாங்க, இப்போ பஞ்சம் இல்லையே. அப்போ ஏன் அது பஞ்சம்னு போட்டிருக்குது? அப்போ தண்ணீர்னால் உண்டாகும் பஞ்சம் இல்லை அப்படின்னா, தண்ணீர்னால் நித்திய ஜீவ வார்த்தைகளை கேட்குறதுக்கு இல்லை. அப்போ இங்கே தேவனுடைய வார்த்தையின்படி நாம் பார்க்கும்போது வசனத்தினுடைய மறைப்பொருள்கள் அல்லது வசனத்தினுடைய பொருள் தண்ணீர்னா வசனத்தினுடைய நித்தியமான ஜீவ வார்த்தையினுடைய பொருள். அப்போ இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணுகிறவர்களுக்கு என்ன, பிரசங்கம் பண்ணுறவனுக்கே பஞ்சானா கேட்குறவனுக்கு எப்படி இருக்கும்? ஒன்று ரொம்ப கஷ்டம். ஏசி 5:10 வாசிக்கிறான், மேளத்தையும் தாளத்தையும் வச்சு விருந்து கொண்டாடுறாங்க, அவருடைய கணவான்கள் பட்டினியினால் சாகிறார்கள். சோத்திரம். ஏசையா 5:10, கணவான்கள் பட்டினியில் சாகிறாங்க, கேட்குறவங்கெல்லாம் தாகத்தில் சாகிறாங்க. ஆ, வாசிப்போம்.
என் ஜனங்கள் அறிவினாமினால் பிரயப்பட்டு போகிறார்கள்,
போதும் போதும். அப்ப அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா விருந்து கொண்டாடுறாங்க, தாளத்தையும் மேளத்தையும் வச்சு வீணைகளையும் வச்சு. அது அதிகாலையில், அதுக்கு முன்னால இருக்கிற வசனம் பார்த்தீங்கன்னா அதிகாலையில எழுந்து அப்படின்னா மாலையில ஜபம், அப்புறம் ஆல்நைட் ப்ரேயர் ஜபம், எல்லாத்தையும் வச்சு விருந்து கொண்டாடுறாங்க. நல்ல மேளதாளத்தை வச்சு நல்லா வாசிச்சு பாடுறாங்க, ஆனா அறிவுங்கிறது கிடையாது. அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். கனவான்கள் அப்படின்னா அதுல ரொம்ப மதிப்புக்குரியவர்கள் அப்படின்னா லீடர்ஸ். இன்னைக்கு இருக்கிற லீடர்ஸ் எல்லாருமே போதகர்கள், தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறவங்க பட்டினியிலிருந்து சாகிறாங்க. அப்ப ஜனங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும்? ஆவிக்கறி சாப்பாடு சட்டியில் இருந்தாதான் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க, இல்லையே? எதையோ ஒன்று பேசி ஊர்கதை உலக கதை பேசி பேசி சிரிக்க வச்சு எப்படியோ பிரசங்கத்தை முடிச்சிருவாங்க. மூணு பாயிண்ட் நாலு பாயிண்ட்னு சொல்லிட்டு பல சபைக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். அப்போ கேட்குறவன் வந்து எதையாவது நம்ம ஆத்மாவுக்கு இனிமையான வார்த்தைகள் கிடைக்குமா, நம்ம விரும்பி போனதுக்கு நம்முடைய ஆத்மா இழைப்பாடுறது இருக்குது, மனசுக்கு பிடிச்சமான காரியம் தேவனுடைய சத்தியங்களில் உண்மையான காரியங்கள் ஏதாவது கிடைக்குமான்னு ஜனங்க வந்திருப்பாங்க. ஆனால் இங்கே பிரசங்கம் பண்ணுறவனே பட்டினியாக இருந்தானா ஜனங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுப்பான்? ஜனங்களும் தாகமாக இருந்து போகிறாங்க. அப்போ இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா பேசுகிறவனும் சிந்திக்கிறது இல்லை, கேட்குறவங்களாவது பாஸ்டர் பேசுறது சரியா, இந்த வசனத்துக்கு இது ஒத்து வருமா, இந்த இப்படி கணக்குக்கு சிந்திச்சா சரியாகுமா அப்படின்னு ஜனங்க யாராவது சிந்திச்சு குற்றம் கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்த்தா அதுக்கா எல்லாம் கடமைக்கு, எல்லாம் பிஸ்னஸ், எல்லாம் வாணிபம், எல்லாம் வியாபாரம். அப்படி நோக்கத்தோட போகும்போது எதையாவது ஒன்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்தை தான் தேடி வர்றாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு சகலத்தையும் கொடுக்கும், தேவனுடைய சமாதானம் நம்மளுக்கு எல்லாவற்றையும் கொடுக்குங்கிறத சிந்திச்சு யாருமே வரதில்லை. ஏதாவது நம்ம வீடு கட்டணும், கார் வாங்கணும், நிலம் வாங்கணும், பிள்ளைய நல்ல இடத்துல படிக்க வைக்கணும், நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும், தொட்டதெல்லாம் பொண்ணாகணும்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில் வந்துட்டுருக்கோம். ஆனால் உண்மையாகவே தேவனுடைய வார்த்தையை சிந்திச்சு தியானிக்கும் போது நம்மளுக்கு அதில் பயன் இருக்குது. இப்படி பஞ்சம் வரும்போது பார்த்தீங்கன்னா என்னென்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா கீழ் திசையிலிருந்து மேல் திசைக்கு ஓடி வருவோம். அப்படின்னா உலகத்தினுடைய ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு வசனத்தை கேட்க வருவான். அப்படின்னா இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஓடுவான் வசனத்தை கேட்குறக்கு. ஆமாம், அமெரிக்காக்காரன் என்ன பண்ணுறான்னா இல்லை இல்லை இங்கே வசனம் இல்லை இந்தியாவில் தான் வசனம் இருக்குதுன்னு அவன் அங்கேருந்து ஓடி வரான். பாருங்கள் என்ன கதைன்னு, இந்தியாக்காரன் இங்கிருந்து பணத்தை செலவு பண்ணி போட்டு அமெரிக்காவில் போய் படிக்கிறதுக்கு போகிறான், பைபிள் ஸ்கூல் படிக்கிறேன்னு. ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற லீடர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இல்லை 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 அப்படி இல்லை இங்கே இந்தியாவில் தான் உண்மையான தேவனுடைய வசனம் இருக்குதுன்ட்டு அங்கேருந்து இங்கே ஓடி வர்றாங்க. எல்லாம் இங்கேருந்து ஒருத்தர் நினச்சிட்டு அங்கே போகிறான், அங்கே வந்து நினச்சிட்டு ஒருத்தர் இங்கே வரான், இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடிட்டுருக்காங்க. இங்கேருந்து பார்த்தா அந்த கரை பச்சையாக இருக்கும், அதே மாதிரி அங்கே போய் இருந்து பார்த்தா ஆனால் இங்கேயே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்பி இங்கே வந்துட்டுருக்காங்க. இப்படி தேவனுடைய வசனத்திற்காக இங்கேயும் அங்கேயும் ஓடி கிடைக்கவே மாட்டேங்குது. அதனால் சுவிசேஷத்திற்காக நிறைய பேர் உலகத்தை நாடு கடந்து உலகம் கடந்து போய் பிரசங்கம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா எங்கேயுமே காணும். 13 ஆமோஸ் 8:13 அந்நாளிலே சௌந்தரியம் உள்ள கன்னிகளும் வாலிபரும் தாகத்தால் சோர்ந்து போவார்கள் அப்படின்னு
என்ன?
இன்னைக்கு இருக்கிற சூப்பர் ஸ்டார்ஸ், சூப்பர் ஸ்டார் சௌந்தரியம் உள்ள கன்னிகளும் வாலிபரும் அப்படின்னா இது படித்தோன்னா நம்மளுக்கு ஞாபகம் வரும், இதெல்லாம் சினிமா துறையில் இருக்கிறவங்க தான் வசனம் கிடைக்காம சோர்ந்து போவாங்க. இல்லை, சூப்பர் ஸ்டார் ஃபுட்பால் பிளேயரு, சயின்டிஸ்ட்டு, டாக்டர்ஸு, இப்படி ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆட்கள் தான் சௌந்தரியம் உள்ள ஆட்கள். வாலிபர்கள்னால் ரொம்ப வீர தீர சாதனையை செய்து உலக அளவில் கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினவங்க, ஆஸ்கர் விருது வாங்கினவங்க. அப்போ உலகத்தில் என்னென்னமோ அறிவில் வளர்ந்து 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 போயிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி ஆட்களுக்கு தேவனுடைய வார்த்தை இல்லாமல் அவங்களும் சோர்ந்து போவார்கள். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா
14
இது சமாரியாவின் தோஷத்தின் மேல் ஆணை இடுகிறவர்கள் விழுவார்கள். சமாரியாவின் தோஷம் என்ன? சமாரியானா யாருக்காவது தெரியுமா சொல்லுங்க பாப்போம். அதுக்கப்புறம் வேற யாரு என்ன தெரியும்? எஸ், சமாரியாவின் தோஷத்தின் மேல் ஆணி இடுகிறோம். சமாரியா காரனா குத்தம் சொல்றவன் விழுவோம். இயேசு கிறிஸ்து 3 ஊர்ல பிரசங்கம் பண்ணார். சமாரியா, கலிலேயா, யூதேயா. இந்த 3 ஊர் ஜனங்களும் இஸ்ரேல் ஜனங்க தான். யூதேயா ஜனங்கனா யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். கலிலேயா ஜனங்கனா அவங்க யூதா கோத்திரத்தை சேர்ந்தவங்க தான், ஆனால் வெளியூரில் போய் இருந்துட்டு வேலை செஞ்சுட்டு திருப்பி தங்களுடைய சொந்த ஊருக்கு வந்தவங்க. அப்படின்னா அடிமைத்தனத்துக்கு போயிட்டு திருப்பி வந்தவங்க. யூதேய ஜனங்கள் அடிமைத்தனத்துக்கு போகாமல் அதே ஊரில் அப்படியே வம்சமாக பாரம்பரியமாக இருந்துட்டுருக்குறவங்க. சமாரியாக்காரங்க யாருன்னு கேட்டிங்கன்னா யூதர் அல்லாத மற்ற கோத்திரங்கள். அப்படின்னா 10 கோத்திரம் சமாரியானா நம்மளுக்கு ஞாபகம் வர வேண்டியது 10 குஸ்ரோய்கள், 10 பேர் சமாரியாக்காரங்க. அப்போ இன்றைக்கு தேவனுடைய நாமத்தை 12 கோத்திரம் அறிஞ்சிருக்குது. பாஷை எல்லாத்துக்கும் ஒன்று தான். சமரியா ஸ்திரீகிட்ட பேசுன மாதிரி பாஷை ஒன்று, ஆனால் கலாச்சாரம் வேற. இன்றைக்கி இருக்கிற எல்லா கிறிஸ்தவங்கிட்டையும் பார்த்தீங்கன்னா பாஷைகள் ஒன்று. சமரியா ஸ்ரீ சொல்கிறான், இந்த மலையிலே தொழுது கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். காரணம், இது சாலமோன் ராஜா உண்டாக்கின கோயில் தான். இது சமரியா மலை மேலே இருக்கிற ஒரு கோயில். எருசலேமில் இருக்கிற கோயிலை கட்டினதும் சாலமோன் ராஜா தான். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, எருசலேமிலையும் அல்ல, இந்த சமரியா மலையிலையும் அல்ல, எல்லா இடத்துலையும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வரும். அப்போ கொஞ்சம் பேர் தேவனுடைய வார்த்தையில் பஞ்சம் இல்லாமல் தேவனுடைய வார்த்தையில் கொஞ்சம் புரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சமரியாக்காரனை கொட்டணும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா யூத முறைமையை அறிந்து, யூதருடைய காரியங்களை அறிந்து, யூதனுடைய ஆசீர்வாதங்களை அறிந்து, வேதத்தில் இருக்கிற கொஞ்சம் காரியங்களை புரிஞ்சு வந்தவங்க இந்த வேதத்தினுடைய காரியங்களை புரியாமல் இருக்காங்க பார்த்தீங்களா. அந்த சமரியாக்காரன் ஒரே பாஷை, ஆனால் கலாச்சாரம் வேறு. இயேசு கிறிஸ்து வந்தபோது அந்த சமரியா ஸ்திரீகிட்ட, நீ யூதனாக இருக்க நீ எப்படி என்கிட்ட தண்ணீர் கேட்கலாம்? அப்போ கலாச்சாரம் வேற, ஆனால் பாஷை ஒன்று. இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் பாஷை ஒன்று. உண்மையான தேவனை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு, அல்லது தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு, அல்லது யூதா கோத்திரத்தை முறைகளை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு கலாச்சாரம் வேற, மற்ற 10 கோத்திரம் இந்த கிறிஸ்தவங்களுக்கு கலாச்சாரம் வேற. சமாரியான்னு சொன்னால் பொதுவாக சொல்லப்போன கிறிஸ்தவர்கள். சமாரியா அல்லாத மற்றவங்களை வந்து என்னன்னு சொல்லலான்னா யூதர்கள். உலகத்தில் ரெண்டே ஜாதி தான், பெரிய ஜாதி. ஒன்று யூதர்கள், இன்னொன்று யூதர்கள் அல்லாத மற்ற ஜனங்கள், அதான் புறஜாதிகள்னு சொல்கிறது. அப்போ இந்த தேவனுடைய வார்த்தையை கொஞ்சம் அறிஞ்ச யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அல்லது கொஞ்சம் தெரிஞ்சவங்க சமரியாக்காரங்களை அல்லது மற்றவங்களை குற்றம் சொல்லுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சபைகளுக்குள்ளே போட்டி, அந்த சபை விக்கிரக ஆராதனை, இது இவங்களுக்கு தெரியாது, நாங்கள் தான் அதிகம் சத்தியம் தெரிஞ்சிருக்கோன்னு மாற்றி 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 குற்றம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இவனுக்கும் பஞ்சம்தான் வரும். அதனால் குற்றம் சொல்கிறத விட்டு போட்டு அதுக்கு அடுத்து என்னங்கிறத கவனிக்கிறோம். சோத்திரம். லேவி ராமம் 26:26. லேவி ராகமம் 26:26. வாசிப்போம். போதும் போதும், ஆண்டவர் சாபம் கொடுக்கும் போதே அங்க சொல்லிட்டாரு. 26 சாபங்களை பத்தி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அங்கேயே சொல்லிட்டாரு, நீ தேவனை விட்டு விலகி போனீங்கன்னா அப்பம் என்னும் ஆதரவுகளை நான் முறிப்பேன். முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 10 ஏன் 11 போடல, 12 போடல, 15 போடல, 5 போடல, 7 போடல, 10 அப்படின்னா ஒரு காரணம் இருக்கு. 10 சமரியாக்காரன், 10 யூதனுக்கு பஞ்சம் இருக்காது, யூதனுக்கு பஞ்சம் இருக்காது. புளிப்பில்லாத அப்பம் எப்பவுமே தேவனுடைய ஆலயத்தில் இருக்குது. ரொம்ப பசியாக இருந்தாச்சுன்னா தேவனுடைய ஆலயத்தில் போய் கேட்டு வாங்கி சாப்பிட்றலாம். இங்கே வீட்டில் சொன்னு கூட அவசியம் இல்லை. ரொம்ப சிந்திச்சு தியானிச்சு கஷ்டமாக இருக்குதுன்னா நேராக தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஊழியக்கார்ட்ட வந்து அல்லது பைபிள் எடுத்து பார்த்து ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் மன்றாடி கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். 10 10 ஆமாம் சுட்டு. இந்த வசனத்துக்கு வியாக்கியானம் இதுதான் இதுதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கு கொடுப்பாங்க. அது என்ன வியாக்கியானம் சொன்னாலும் யாருக்கும் புரியாது. அது சொல்லலாம், இல்லை ஒரு ஆள் மாவு பிசையலாம், ஒரு ஆள் விறகு வைக்கலாம், தீ எரிக்கலாம், எதுவும் செய்யலாம் இல்லை. அவ்வளோ பெரிய அடுப்பு ஞானாலும் கொடுத்தா பத்த மாட்டேங்குது. 10 வேலை செய்கிறாங்க ஒரு பெரிய அடுப்பில், எவ்வளோ சுடுவாங்க. ஆனால் என்ன சுட்டாலும் அங்கே பசி அடக்கலாம். என்ன வியாக்கியானம் பண்ணி என்ன சுட்டாலும் சரி சொன்னாலும் சரி, தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையான பொருள் வர வரைக்கும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம். அதனால் இன்றைக்கி அப்படி தான் நடக்குது. ஆமாம் கண்டிப்பாக அப்படி தான் வரும். இங்கே சுடுறவனுக்கே தெரியலையே அது என்னன்னு. சோத்திரம். இந்த வசனம் நிறைய இருக்கு, நிறைய இடத்துல இந்த மாதிரி வசனம் இருக்கு. எசேக்கியேல் 14:13-14 எசேக்கியேல் 14:13-14
மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சம் அனுப்பி பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு என்னும் இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால்
தானியேல், யோபு இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் ஆண்டவரோடு நெருங்கி இருந்து ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய வார்த்தையில வாசி சிந்திக்கிறவங்க யாராவது இருந்தானா அவங்க தான் பஞ்சத்திலிருந்து தப்பிப்பாங்களே ஒழிய மற்றவங்க ஒருத்தனும் தப்ப முடியாது. ஏன்னா இந்த 3 சொல்றதை கேட்க மாட்டாங்க மற்றவங்கெல்லாம். ஏன்னா இந்த வியாக்கியானம் இது இப்படி, இந்த வியாக்கியானம் இப்படி, அவர் சொல்கிற வியாக்கியானம் சரியில்லைப்பா. சரியில்லைன்னு சொல்லும்போது என்ன ஆகுது, அவனுக்கு அங்கே பஞ்சம் அதிகமாகிடுது. இவன் போய் ஊரெல்லாம் கேட்டு கேட்டு பார்ப்பான், இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன, இது அர்த்தம் என்ன, இது அர்த்தம் என்னான்னு. யாருமே சரியாக சொல்ல மாட்டாங்க. அப்போ தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் அல்லது தேவனோடு நெருங்கி இருக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறவர்கள், சிந்திக்கிறவர்கள், தானிக்கிறவர்கள், நோவாவை போல, தானியலை போல, யோபை போல யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மட்டும்தான் அந்த பஞ்சத்துலேருந்து தப்புவாங்களே ஒழிய மற்ற ஒருத்தனும் தப்ப மாட்டான். அந்த மாதிரி உலகத்தில் அநேக ஜனங்கள் இருக்காங்க. அதனால் எல்லாத்துக்கும் பஞ்சம் தான் வருது. இந்த பஞ்சத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணலாம் சோத்திரம்? இது வரைக்கும் இந்த கடைசி நாட்களில் பஞ்சம் வந்தாச்சு, இந்த கடைசிலேருந்து அந்த கடைசிக்கு ஓடுறான், ஒருத்தனை ஒருத்தர் குத்தம் சொல்கிறான், இப்படி பஞ்சம் ரொம்ப அதிகமாக போச்சு. இந்த பஞ்சத்தை முடிவு கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணலாம் சோத்திரம்? ஏசியா 29:9-14
வாசிப்போம். அதேதான் வெறுக்கிறார்கள், திராட்சரசத்தினால் அல்ல, தள்ளாடுகிறார்கள், மதுபானத்தினால் அல்ல. கர்த்தர் உங்கள் மேல் பல நித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்க தரிசிகளுக்கும் தலைவருக்கும் முக்காடு போட்டார். ஆதலால் தரிசனம் எல்லாம் உங்களுக்கு உச்சரிக்கப்பட்ட புத்தகத்தின் வசனங்களை போலிருக்கும். வாசிக்க அறிந்திருக்கிறவன் ஒருவனும் அதைதான் ஒருவனுக்கு அதை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் இது என்னால் கூடாது, இது முத்திரித்திருக்கிறது என்பார். அல்லது வாசிக்க தெரியாதவனுக்கு புத்தகத்தை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் எனக்கு வாசிக்க தெரியாது என்றான். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளால் என்னை கடம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷனாலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது. அதனால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாய் இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கேட்டு அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
போதும். இந்த வசனத்துல தலைவர்களுக்கு அப்படின்னா கிறிஸ்தவ மதத்தினுடைய தலைவர்களுக்கு, தீர்க்க தரிசிகளுக்கு ஆண்டவர் பெரிய முக்காடா ஒன்று எடுத்து போட்டார். வாசிக்க அறிந்தவனுக்கு அப்படின்னா பைபிள் ஸ்கூல் படித்தவங்களுக்கு, பைபிள் காலேஜ் படித்து பட்டம் வாங்கினவனுக்கு, அவங்கள்ட்ட பைபிளை கொடுத்து இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்டால் அவன் என்ன சொல்லுவான், என்ன சொல்லுவான் சொல்லுங்க பாப்பான். ஆண்டவர் இந்த எல்லா வசனத்தையும் முத்திரை போட்டு வச்சிட்டார். எனக்கும் தெரியாது, அதனால் யாருக்கும் தெரியாது. வசனத்தை ஆண்டவர் கடைசி நாள் வரைக்கும் முத்திரை போட்டு வச்சிருக்காரு. சோத்திரம். அதனால் எனக்கும் தெரியாது, எனக்கு தெரியாதனால யாருக்கும் தெரியாது. சரி, வாசிக்க தெரியாதவன் அப்படின்னா சாதாரண படித்தவங்கிட்ட கொண்டு போய், இங்கிலீஷ் அறிவு இருக்கிறவங்களுக்கு அல்லது அதிகமாக படித்தவங்கிட்ட கொண்டு போய் பைபிளை கொடுத்து தமிழ் இது எழுதிருக்கு இது வாசிச்சு இதில் பொருள் சொல்லுங்கன்னு கேட்டால், எப்பா இது எனக்கு வாசிக்கவே தெரிய மாட்டேங்குத, இது என்னமோ ஒரு பாஷையில் எழுதியிருக்கிற மாதிரி இருக்குத, நான் எவ்வளோ புத்தகமெல்லாம் படிச்சிருக்கிறேன், இதை படித்தா அர்த்தமே புரிய மாட்டேங்குத அப்படின்ட்டு அவன் முடியாதம்மா. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த 13 வசனத்தில் இருக்குது என்ன காரணம், ஏன் முத்திரை போட்டிருக்குது,
இந்த ஜனங்கள் தங்கள் வாயிலால் இடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளால் என்னை கணம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது.
இதனால தான் முத்திரை போட்டிருக்கு. எப்படின்னா வாயில மட்டும்தான் தேவனுடைய வார்த்தையை பேசுறது, இருதயத்தில் என்னைக்காவது வாசிச்சு சிந்திக்கணுங்கிறது கிடையவே கிடையாது. பைபிளில் போட்டிருக்கு என்னென்ன மிருகங்களை சாப்பிடலாம், என்னென்ன மிருகங்களை சாப்பிடக்கூடாதுன்னு. இந்த பண்ணிக்கு பார்த்தீங்கன்னா விரிவிளம்பு இருக்கும், நன்மத்தையுமே அறிவு தெரியும், ஆனால் ஒரு நாளும் அசையாக போடாது, சிந்திச்சா பார்க்காது. சிந்திச்சே பார்க்க மாட்டான், அவ்வளோதான். இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறது தான். அப்போ வாயில் தேவனுடைய வார்த்தையை பேசும்போது இருதயம் தேவனுக்கு விரோதமாய் விலகி இருக்கும்போது எது இருதயத்துக்கு பக்கமாக இருக்குது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. அப்போது தேவனுடைய வார்த்தைக்கு இருதயம் தூரமாக விலகி இருக்கும் போது வேறு ஏதோ ஒரு காரியம் இருதயத்துக்கு பக்கமாக இருக்குது. அப்போ இதுவும் அதுவும் சேர்ந்தால் எப்படி இருக்கும், தேவனுடைய வார்த்தைக்கு பேச முடியல, இதனால தான் முத்திரை போட்டிருக்குங்கிறது. அதனால் நீ உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய பஞ்சம் இல்லாமல் இருக்கணும்னா அவங்கவுங்க தேவனுடைய வார்த்தைகளை இருதயத்துக்கும் வாய்க்கும் சமயமாய் வைத்திருக்கணும். அப்படின்னா இருதயத்துக்கும் வாய்க்கும் இடப்பட்ட தூரம் எதுன்னு கேட்டிங்கன்னா சிந்தனை. அப்படி சிந்திச்சா தான் தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு புரியும். ஏசாயா 55 அதிகாரம் 1-2-3. ஏசாயா 55:1-3.
ஓ பாவமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் இல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும்.
அங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு பாருங்க, பணம் இல்லாதவங்க கரெக்டு.
திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும்
அப்படின்னா இங்கிருந்து அமெரிக்கா கூடாத, தேனி கூடத்துக்கு ஓடாத, உபாச கூட்டம் அங்கே நடக்க அங்கே நடக்குன்னு ஓடாத, தீர்க்க தரிசனம் கிடைக்குன்னு அங்கே ஓடாத. நீ என்ன பண்ண, ஆத்மா புஷ்டியாக இருக்கணும்னா ஒரே ஒரு சின்ன காரியம் பண்ணால் போதும். என்ன காரியம் பண்ணலாம்? சோத்திரம் என்ன
பாருங்க,
கவனமாக செய்து கொஞ்சம் கவனிக்கிறோம், அதுதான் இல்லை சிந்திக்கிறதே கிடையாது, மேலே பார்க்கறதே கிடையாது, இதில் பார்த்தா பார்த்தது தான். ஆமாம் ஆமாம், ரெண்டு மூணு ரெண்டு சகோதரர் வந்தாங்க, ரொம்ப நல்லா வசனம் தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு ஆவிக்குரிய குடும்பம்னு வந்தாங்க, கீழே தலையை குழஞ்சி போட்டாங்கன்னா அவ்வளோதான், தலையே நிம்புறாது பாவம், குடிஞ்சு குடிஞ்சு இருந்து போயே போயிட்டாங்க, எப்படி வந்தாங்களோ அப்படியே ஓடிட்டாங்க. அப்போ கொஞ்சம் கவனிச்சா போதும், கொஞ்சம் சிந்திச்சா போதும், நம்முடைய ஆத்மா நல்லா குஷ்டியா இருக்கும், அதுதான் கிடையாது சோத்திரம். அப்போ தேவனுடைய வார்த்தையை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீ எப்படி இருந்தாலும் உன்னுடைய ஆத்மாவில் பிழைப்பான்னு சொல்லிட்டு அந்த விசுவாச வார்த்தையை ஆண்டவர் சொல்லும்போது, அந்த விசுவாச வார்த்தையினுடைய பலம் எவ்வளவு அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்றார். ரோமர் 10:6-8 வாசிப்போம். ரோமர் 10:6-8 போதும் போதும். அப்போ தேவனுடைய விசுவாச வார்த்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு பரலோகத்துக்கு போனால் கண்டுபிடிச்சிடலாமா? உபாசம் எடுத்து 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 3வது வானம் 4வது வானம் 7வது வானம் வேற வினைக்கு போயெல்லாம் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க, எப்படி கண்டுபிடிக்கலாம் விசுவாச வார்த்தையா? அது வந்து கரெக்டு, ஆனால் இங்கே விசுவாச வார்த்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னா தேவனுடைய வார்த்தையினுடைய பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு தியானம் பண்ணி பரலோகத்துக்கே போய் சிங்காசனத்துக்கிட்ட போய் ஆண்டவர்கிட்ட கேட்டாலும் ஆண்டவர் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். இருக்குன்னு இருக்காரு. அதை விட்டு போட்டு பாதாளத்துக்கு அப்படின்னா உபாசம் எடுத்து 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 தன்னை தாழ்த்தி ரொம்ப ஆழமான சத்தியங்களை படித்து பைபிளில் ஆராய்ச்சி பண்ணி பாதாளத்துக்கு இறங்கினாலும் அங்கே விசுவாச வார்த்தை இருக்குதானா? அங்கேயும் இல்லை. அப்போ அதிகமாக படிக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது, அதிகமாக ஆராய்ச்சி பண்ணுறதுல பிரயோஜனம் கிடையாது. பரவாயில்ல, அதிகமாக படிக்காமல் இருக்கிறது நல்லது, ஓரளவுக்கு இருக்கிற வரைக்கும் நல்லது. நானும் அதிகமாக படிக்கலை, அதனால் கொஞ்சமாக இருக்கிறனால தான் நானும் இருப்பேன். அதிகமாக படிச்சிருந்தா எல்லாம் சொல்லுவாங்க, படித்து பைத்தியம் ஆயிடுறேன், அதனால் நிறுத்திட்டேன், உடலுக்கு கிடைக்கும். அதனால் தேவனுடைய வார்த்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு பரலோகத்துக்கு ஏறி போனால் தான் கிடைக்கும்னு சொல்லி நினச்சாலும் கிடைக்காது, அல்லது பாதாளத்தில் இறங்கி கண்டுபிடிச்சுன்னு நினச்சா கிடைக்காது. அது எங்கே இருக்குதுன்னா, நீ அப்படி நினைக்கக்கூடாது அப்படி சொல்லவும் கூடாதுன்னு வசனம் சொல்லுது. அது எங்கே இருக்குதுன்னா உன்னுடைய வாயிலும் இருதயத்திலும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி இந்த வசனத்தை எடுத்துகிட்டு தேவனுடைய வார்த்தையை வாயில் மட்டும்தான் இருக்குதே ஒழிய இருதயத்தில் இல்லை, அப்புறம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இல்லை, இருதயத்தில் வேற ஏதோ பொருள் இருக்குது, ஏன்னா தேவனுடைய வார்த்தையை உள்ளே வைக்க முடியல. காரணம் என்ன? அங்கே வேற ஒரு பொருள் ஏற்கனவே என்ன ரிசர்வேஷனில் இருக்குது. ஆமாம், இது வெயிட்டிங் லிஸ்ட்டில் வெளியே நிற்குது. சோத்திரம். அப்போ தேவனுடைய வார்த்தை வாய்க்கு மட்டும் சமயமாக வந்துருச்சு, இருதயத்துக்கு என்ன ஆச்சு? வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. ஆனால் இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னா, தேடி தேடி பார்த்தா நிறைய பொருள் இருக்குது. பொருளாசை இருக்குது, மனசினால் போதிக்கப்பட்ட கற்பனை இருக்குது, இப்படி நிறைய காரியம் இருக்குது. அப்போ இதையும் தேவனுடைய வார்த்தையும் கலந்து பேசினா எப்படி பேச முடியும்? உண்மை பேச முடியாது. உபாகமம் 30:11-14
நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்திற்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது.
போதும் போதும். அப்போ இந்த தேவனுடைய வார்த்தை மறைபொருளானது அல்ல, அப்புறம் தூரமானது அல்ல. அப்படின்னா ஐயோ, நம்மெல்லாம் காலேஜ் படித்தாதான் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும், அமெரிக்காவுக்கு போய் படித்தாதான் முடியுங்கிறது அந்த மாதிரி இல்லை. அல்லது எங்கள் நிமித்தம் வேறு யாராவது வானத்துக்கு ஏறி அங்கிருந்து கொண்டு வரலான்னா அங்கேயும் அல்ல, வானத்தில் உண்டானதும் அல்ல. கடல் கடந்து போய் எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தா அங்கேயும் இல்லை, எங்கேயும் ஓட வேண்டாம். அப்படி வச்சுருந்தா இன்றைக்கி ஜனங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க பாருங்கள். பணம் இருக்கிறவன் கடல் கடந்து போய் எடுத்துகிட்டு
வந்துடுவான்.
ஆமாம், அப்போ இன்றைக்கி வந்து வேத புஸ்தகம் எல்லாத்துக்கு கையிலையும் கிடச்சிருச்சு. அப்போ எல்லோரும் வாசிக்கக்கூடிய அளவுக்கு எளிமையான முறையில் இருக்குது. ஆனால் இதை விட்டு போட்டு வெளிநாட்டில் தான் போய் படிக்கணும், காலேஜ் படித்தா தான் புரியும், ஸ்கூலில் படிக்காதவங்களுக்கு புரியாது அப்படி நல்லா இருந்ததுன்னா எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். அதனால தான் ஆண்டவர் எல்லாத்துக்கும் சமீபமாக இருக்கிற மாதிரி அவர் தன்னை வெளிப்படுத்தி காமிக்கிறார். அவர் யாருக்கும் தூரமானவர் அல்ல, அவர் எல்லாத்துக்கும் ரொம்ப பக்கமாக சமீபமாக இருக்கிறார். எரேமியா 23:23 ஆண்டவர் வந்து ரொம்ப கஷ்டமான ஆள் இல்லை, ரொம்ப தூரமாக இருக்கிறாரு, அவரை பார்க்க முடியாது. போதும் போதும். எந்த இடத்துல போனாலும் ஆண்டவருடைய காரியத்தை மனுஷன் கண்டுபிடிச்சிடலாம். அப்ப தேவனுடைய வார்த்தைய அவன் இருக்கிற இடத்துல இருந்து அவன் சிந்திச்சானா போதும், அங்க வந்தாச்சு ஆண்டவருடைய. சிந்திக்கிறதே கிடையாது. அதை விட்டு போட்டு இன்றைக்கி என்ன பண்ணுறான், சமுத்திரத்தை கடந்து ஓடுறான், காசு கொடுத்து பொருள் வாங்குறான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான், என்ன பண்ணாலும் அங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ தேவனுடைய வார்த்தை என்ன எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாய்க்கும் இருதயத்துக்கும் சமயமாக இருக்கிறது. நம்முடைய இருதயத்தில் சிந்தித்து தியானித்தோம்னா நம்மளுக்கு அந்த பொருள் விளங்கிடும். சரி, இப்போ பொருள் விளங்கியாச்சு, எப்படி வெளியில் சொல்கிறது? அது ஒரு பிரச்சனை இருக்குது பாருங்கள். எல்லாத்துக்கும் எல்லாமே இப்போ தெரியுது, ஆனால் பேச முடியலையே.
சொல்லுங்க.
கரெக்டு, சிந்திச்சு வந்து இறுதியத்தில் வந்துருச்சு. இப்போ பல வார்த்தைகளை சிந்திக்கிறோம், பலதை தெரிஞ்சாச்சு. இப்போ ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம், வசனத்தில் இருக்கிற ஒரு காரியம் தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. ஆனால் அது கோர்வையாக வந்து ஒரு கருத்தாக வெளியில் கொண்டு வரணும். பல வார்த்தைகளை, இப்போ ஒரு வார்த்தையை மட்டும் பேசுனா அது அர்த்தம் ஆகாது. பல வார்த்தைகளை கோர்த்தாதான் ஒரு பொருளாக மாறும். யோபு 28:12-14 யோபு 28:12-14 போதும். புத்தி ஞானத்தையும் தேடி போனால் எங்கே போனாலும் கிடைக்க மாட்டேங்குது. ஆழத்தில் எவ்வளோ ஆழத்தில் இறங்கினாலும் கிடைக்க மாட்டேங்குது, சந்திர மண்டலத்துக்கு போய் பார்த்தாலும் அங்கேயும் ஞானம் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ ஞானத்தை எங்கே தான் ஞானம் கண்டெடுக்கப்படும், அது எங்கே புத்தி விளைகிற இடம் இது. அப்போ ஞானத்தை ஒரு இடத்துல கண்டெடுக்கலாம், இப்போ புத்தி ஒரு இடத்துல விளையுது, அந்த விளைகிற இடம் எது? ஆரம்பம் கரெக்ட், ஆனால் இங்கே விளையுதுன்னு போட்டிருக்குதே, விளைகிற இடம் எது? புத்தி விளையுது, விளையுது பயிர் மாதிரி வெள்ளாம மாதிரி விளைச்சி விளைஞ்சி எடுக்கலாம், அறுத்து அறுத்து எடுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக வளரக்கூடியது, கரெக்டு. விளையிற இடத்த கண்டுபிடிக்கணும். இப்போ எங்க சோத்திரம், அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது, அது ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே அகப்படுவதில்லை. மறுத்தவருடைய தேசத்தில் இப்போ ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் இன்னைக்கு ஆவியில் மறிக்காமல் உயிரோடு இருந்தானா அவன் இருதயத்தில் புத்தி விளையாது. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு வேண்டி மறிச்சாதான் புத்தியினே நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிரடைய மாட்டாது. அப்போ தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் செத்தாதான் அது முளைக்கும், அதான் விளையுதுன்னு. ஆமாம், முளைச்சிக்கு தானே ஒவ்வொரு நாளும் நோண்டி நோண்டி பார்த்தா எப்படி முளைக்குவான், தினந்தோறும் நோண்டி நோண்டி பார்த்தா எப்படி முளைக்குவான். ஆ, அப்போ தேவனுடைய வார்த்தையில் விதைச்சிட்டு நற்கிரியல் செய்து கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தோம்னா அது தானாக முளைக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு மனிதன் மறிக்க வேண்டும், அப்போ தான் வந்து அதை அவன் மட்டும் விளைஞ்செடுக்கலாம். அதனுடைய விலை மனுஷனுக்கு தெரியாது, அடுத்தவனுக்கு தெரியாது. புத்தி இந்த அளவுக்கு இதயத்தில் விளையுதுன்னு மனுஷனுக்கு தெரியாது, ஆனால் அவனுக்கு தெரியும். படித்து படித்து பாஸ் ஆகி மேலே வர்றவனுக்கு அல்லது ஞானத்தில் வந்து கர்த்தருக்கு பயந்து தேவனுடைய வார்த்தைக்கு மறித்து ஆசீர்வாதத்தை பெற்ற அந்த இதயத்துக்கு மட்டும் தெரியும், அடுத்தவனுக்கு தெரியாது. அப்போ தேவனுடைய ஞானம் அல்லது தேவனுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் தெரியணுன்னா முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு மறிச்சாதான் அந்த தேவனுடைய வார்த்தை மரணத்திற்கு பின்பாக தீமையானது நன்மையாக மாறும். அப்போ அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், மைவுள்ளதாய் எழுந்திருக்கும். அப்போ நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவ காரியங்களை எல்லாத்துக்கும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு வேண்டி மறித்தால் மரணம் வந்து என்ன நடக்குதுன்னா உயிர்த்தெழுதலாக நடக்குது. அதுக்குண்டான மேனியை தேவன் ஒவ்வொரு ஒருக்குண்டான மேனியை தேவன் தருகிறான். அப்போ பாவத்தில் இருந்து மறிக்கிறவன் அவன் ஆவிக்குரிய நிலைமையில் வளரும்போது நல்ல நிலைமையில் வளரும். அப்போது இன்றைக்கு எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு வேண்டி மறிக்கிறார்களோ அந்தளவுக்கு தேவன் நல்ல மேனியை கொடுக்குறார். அப்படின்னா அவங்க பேசுகிற வார்த்தைகள் ஜீவ வார்த்தைகள், அப்போங்கிற வார்த்தைகள் ரொம்ப ஞானமுள்ளதாக இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையில் மறிச்சிருந்தா எந்த அளவுக்கு அந்த அர்த்தம் புரிஞ்சிருக்கும். அப்போ மரணம் இல்லாமல் தேவனுடைய வார்த்தையை கண்டுபிடிக்கவே முடியாது. யோபு 28:20-22
இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும், புத்தி தங்கும் இடம் எங்கே? அது ஜீவனுள்ள சகலருடைய கண்களுக்கு ஒளித்தும் கண்களுக்கும் ஒளித்தும் ஆகாசத்து பறவைகளுக்கு மறைந்தும் இருக்கிறது. நாசமும் மரணமும்
நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினால் மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்றது. நாசம் அப்படின்னா ஆபத்தில் இருந்து தப்பிச்சவங்களுக்கு அல்லது தேவனுடைய நியாய தீர்ப்பை அனுபவிக்கிறவங்களுக்கு காதில் துணிச்சுக்கிட்டே இருக்கும், நீ கீழ்ப்படியாமல் போனதுனால தான் இப்படி ஆச்சு. தேவனுடைய வார்த்தையை மீறி போய் தேவனுடைய தண்டனையை பெற்றவர்களுக்கு தெரியும் இந்த தேவனுடைய ஞானம் என்னங்கிறது காதில் கேட்டுக்கிட்டே
இருக்கும்.
நம்ம தான் சொல்லுவோம், அது ஜீவனுடைய சகல கண்களுக்கும் ஒளிந்தும். அப்படின்னா ஆவிக்குரிய நிலைமையில சாகாம இருக்கிறவனுக்கு ஒருத்தனுக்கும் தெரியாது. தேவனுடைய வார்த்தைக்கு வேண்டி மறித்து அல்லது மரணத்தினுடைய நிழலில் மரணத்தினுடைய வாசனையை அறிந்தவர்கள் அல்லது மரணத்தினுடைய எல்லா வரைக்கும் போனவங்க பாதாளத்தின் வாசல் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்தவங்களுக்கு தெரியும் தேவனுடைய வார்த்தை காதில் சொல்லும் நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும். அதனால் மரணத்தினுடைய வாசல் வரைக்கும் போகாமல் இப்போ மனம் திருப்பியாச்சுன்னா பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிக்கலாம். இல்லாட்டினா என்னை மாதிரி மரணத்தினுடைய வாசல் வரைக்கும் நான் போய் பார்த்துட்டு வரல. ஸோ எத்தனையோ ஆபத்துலேருந்து ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். அதனால தான் நான் இன்னைக்கு இப்படி வசனத்தை பேசுகிறேன். இல்லாட்டினா எனக்கு எங்கே ஞானம் வரும்? நான் எப்படி பேச முடியும்? ஆமாம், அதனால் ஆண்டவர் வந்து எனக்கு இப்படி சொல்லி கொடுத்ததுனால தான் இன்றைக்கி இப்படி பேசுகிறேன். ஆமாம், எத்தனையோ ஆபத்து. அதனால் இன்றைக்கி தேவனுடைய வார்த்தையினுடைய ஞானம் என்னுடைய காதில் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. அந்த கீர்த்தியை நான் சொல்கிறேன். அதனால் தேவனுடைய வார்த்தைக்கு நம்முடைய இருதயம் சமீபமாக இருக்கணும். ஜீவனுடைய சகல கண்களுக்கு ஒளிஞ்சிருக்குது அப்படின்னா ஆவிக்குரிய நிலையில் மரணத்தை சந்திக்காமல் இருக்கிறவனுடைய எல்லாருடைய தரிசனங்களுக்கும் ஞானம் மறைஞ்சிருக்கு. அப்புறம் ஆகாயத்து பறவைகளுக்கு மறைந்தும் இருக்கிறது அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லா விஞ்ஞானிகளுக்கும் தேவனுடைய ஞானம் மறைக்கப்பட்டிருக்கிறது. சோத்திரம். யோபு 28:28. அது எங்கே தேடி தேடி அலைய வேண்டாம். ஆண்டவருக்கு பயந்தாச்சுன்னா போதும் ஞானம். பொள்ளாப்பை விட்டு விலகுனா புத்தி தானாக வந்துக்கிட்டே இருக்கும். அது எது இருதயம் தான் அதை செய்யணும். ஆனால் இருதயம் தேவனுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு தூரமாக இருந்ததுன்னா அது அலட்சியப்படுத்திட்டு ஆண்டவருக்கு பயப்படாமல் போகும். அப்புறம் பொள்ளாப்பை விட்டு விலகாமல் பொல்லாத காரியத்தில் பிடிவாதமாக இருந்து தேவனுடைய நியாய தீர்ப்பை சந்திக்கும். சோத்திரம். அப்போ இன்று இப்போ நம்ம ஒவ்வொரு வார்த்தையில் வாசிக்கும் போது தேவனுடைய வார்த்தை வாய்க்கு சமீபமாக இருக்கிறது போல் இருதயத்துக்கு சமீபமாக இருந்தால் தான் அது என்னங்கிறத கொஞ்சமாக சிந்தித்து தியானித்து அந்த பொருளை உணர்ந்துக்க முடியும். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் அப்படி உணர்ந்தால் போதுமா? வேதத்தில் எத்தனையோ வார்த்தைகள் இருக்குது. விசுவாச வார்த்தைங்கிறது ஒன்று, பல விசுவாச வார்த்தைகளை கலந்து நாம் பேசுனா தான் ஒரு பொருளாக மாறும். இல்லைன்னா தனித்தனியாக ஒரு வார்த்தையை பேசுனா எல்கேஜி யூகேஜி பிள்ளையா எப்படி கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லுது அந்த மாதிரி ஆயிடும். அப்போ கோர்மையாக எப்படி பேசுறதுனா அதுக்கு ஒரு வழி ஆண்டவர் வச்சுருக்கார். 2 பேதுரு 1:20-21. வார்த்தை எல்லாமே தேவனுடைய ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நன்மை தீமையை சிந்திச்சு வசனத்தை நாம புரிஞ்சாச்சு. ஆனால் புரிஞ்ச வார்த்தைகளை வெளியில கொண்டு வரணும்னா பல வார்த்தைகளை சேர்க்கும்போது இதில் தேவனுடைய ஆவியினால தான் எல்லா வார்த்தைகளும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ மனுஷனுடைய ஆவியில் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வரணும்னு நினச்சானா முடியாது, அது சேராது. அப்போ இதெல்லாமே தேவனுடைய ஆவியில் இருக்கிறனால மனுஷன் வந்து என்ன பண்ணனா தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்போ தான் வந்து இந்த எழுதியிருக்கிற வார்த்தைகள் எல்லா வார்த்தைகளையும் தேவனுடைய ஆவி இருக்கிறனால இவனுக்குள்ளே தேவ ஆவி இருந்தால் தான் அதை நல்லா புரிஞ்சிக்க முடியும். அப்போது நன்மை தீமை அறிஞ்சு நம்ம சிந்தித்து தியானித்து ரகசியங்களை தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, நம்மளுக்குள்ளே தேவனுடைய ஆவி இருந்தால் தான் அதை நல்லா தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும். ஏசையா 34:16-17. ஏசையா 34:16-17. போதும். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை சேர்க்கறதுக்கு தேவனுடைய ஆவி இருந்தாதான் அதை சேர்க்க முடியும். மனுஷனுடைய ஆவியில சேர்த்தானே என்ன ஆகும்? இரும்பும் களிமண்ணும் ஒட்டின மாதிரி கதை இருக்கு. ஒட்டின மாதிரி இருக்கும், அப்புறம் ஒட்டாது. இரும்பையும் களிமண்ணையும் ஒட்டி ஒரு பொருள் செஞ்சால் எப்படி இருக்கும்? ஒட்ட மாதிரி இருக்கும், திடீர்னு அப்புறம் காஞ்சி விடும். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை நம்ம இருதயத்தில் தெரிஞ்சாங்க கூட அதை கோர்வையாக தெளிவாக பேசுறதுக்கு தேவனுடைய ஆவி தேவை. அது தேவனுடைய ஆவி தான் அவைகளை எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி சேர்க்கணுங்கிறது அதுக்கு தான் தெரியும். மனுஷனாக சேர்க்கறக்கு முயற்சி எடுத்தானா அவ்வளோதான், அவந்தாலும் உடையும். அவைகளை அவரே அவைகளுக்கு சீட்டு போட்டால் எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு அளவு வச்சுருக்கார். அந்த அளவில் சேர்த்தா தான் சேர்க்க முடியும். அவைகள் என்றென்றைக்கும் அதை சுதந்திரித்து தலைமுறை தலைமுறையாக அதில் சஞ்சரிக்கும். அப்படின்னா தேவனுடைய வார்த்தை எத்தனை நாளைக்கு ஆண்டவர் வச்சுருக்காரு, எழுதி வச்சுருக்காரு? ஆமாம், வானம் பூமி ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒழிந்து போகாதுன்ட்ருக்கு. அப்போ எது முதல்ல ஒழிஞ்சு போகணும்? வானம் பூமி தான் ஒழிஞ்சு போகும். அப்போ இங்கே தலைமுறை தலைமுறையாக அதில் சஞ்சரிக்கினா 1000 தலைமுறைக்கு இது சஞ்சரிக்கும். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை 1000 தலைமுறைக்கு திட்டம் பண்ணி எழுத வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த அளவில் இருந்து தான் தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு இன்னைக்கு வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதனால் தேவனுடைய ஆவி இருந்தால் தான் அதைய நல்ல தெளிவாக எந்தெந்த வார்த்தைகளை எந்தெந்த இடத்துல கோர்க்கணும், எந்த கோர்க்கும் போது என்ன பொருள் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு தேவனுடைய ஆவியில் தான் அதை பேச முடியும். 1 Corinthians 2:11 வரை போதும் போதும். அப்போ இங்கே நாம் மனுஷன் ஆவி இருந்ததுன்னா மனுஷன் ஆவி தேவனுடைய வார்த்தைகளை போட்டு கலப்படம் பண்ணி மனுஷன் ஆவி கூட பேசும். பேசும்போது பார்த்தீங்கன்னா புரியாது. அப்போ தேவனுடைய ஆவி இருக்கிறவங்களுக்கு தெரியும் இவன் எப்படி இவர் பேசுகிறாரு அப்படின்ட்டு. அப்போ தேவனுடைய ஆவி இருந்தால் ஒரு ஆள் பேசுறது தேவனுடைய வார்த்தைகளை எப்படி தேவனுடைய வார்த்தையோடு இணைத்து அல்லது தேவனுடைய ஆவியோடு இணைத்து பேசுகிறாரா, அல்லது தேவனுடைய வார்த்தைகளை மனுஷ ஆவியோடு இணைச்சி இவர் சொந்த கதை சோக கதை சொல்லி வீணாக இந்த மாதிரி தேவையில்லாத பிரசங்கம் பண்ணாராட்டு. அப்படியாக தேவனுடைய ஆவி இருந்தால் தான் தேவனுக்குரியவைகளை இணைத்து தேவனுடைய ஆவியினாலே நல்ல தெளிவான பொருளை பேச முடியும். தேவனுடைய ஆவி இல்லைன்னா தேவனுடைய வார்த்தைகளை பேச முடியாது. அப்படி பேசினாலும் அடுத்தவனுக்கு புரியாது. அப்போ இந்த மாதிரி யார் யார் தேவனுடைய ஆவியில் நிறைஞ்சிருந்து தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறாங்கன்னு சொல்லி அடுத்தவங்க யாராவது கண்டுபிடிக்கணும்னு நினச்சா அடுத்தவங்களுக்கு முடியாது. அது அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்களுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தது. அப்போ அவங்கவுங்க தான் தேவனுடைய ஆவியினால் சிந்தித்து தியானித்து அதை பொருளை உணர்ந்து கொள்ள முடியுமோ ஒழிய அடுத்தவன் வந்து கடன் வாங்க முடியாது. அதனால் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆவியினுடைய காரியங்களை அறிந்தவர்களாய் அல்ல தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாக இருந்து தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானிக்கும் போது தான் அவங்கவுங்களுக்கு புரியும். அதனால் எனக்கு புரிஞ்ச சத்தியத்தை அல்லது எனக்கு புரிஞ்ச ரகசியங்களை உங்களுக்கு சொல்லி புரிய வச்சு நீங்களும் பரலோகத்துக்கு வரலான்னு சொல்லி நான் கூப்பிட்டு போக முடியாது. அப்படின்னா உங்களுக்கு வேண்டி நான் பரிச்சை எழுத முடியாது. பரிச்சை எழுதுறதுக்கு இங்கே பூமியில் ஆள் மாறாட்டம் பண்ணி எப்படியோ பரிச்சை எழுதிடலாம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் முடியாது. தேவனுடைய சமூகத்தில் அவங்கவுங்க பைபிள் படிக்கணும், அவங்கவுங்க சிந்திக்கணும், அவங்கவுங்க தேவனை நோக்கி கூப்பிடணும், அவங்கவுங்க தேவனுடைய காரியங்கள் உண்மையாக இருக்கணும், அவங்கவுங்க இருதயத்தில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். அப்படி இருந்தால் தான் தேவனுடைய காரியங்களை உணர்ந்து தேவனுடைய வார்த்தையினுடைய ஆசீர்வாதத்தை பெற்று தங்களுடைய ஆத்மா புஷ்டியாக இருக்கும். அப்படின்னு ஆத்மா சமாதானமாக இருக்கும். அதனால் பூமிக்குரிய காரியங்களை வெளிப்படையாக அற்புதம் அடையாளம் இந்த மாதிரி காரியங்களை ஆசீர்வாதம் சமாதானம் சந்தோஷம் சொல்லி போனால் தேவனுடைய வார்த்தையில் இப்படி பிரசங்கம் பண்ணுறாங்க, அங்கே போனால் கவலை நீங்கி இருக்கலாம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் தான் கவலையிலேருந்து விடுபட்டு இருக்கலாம். சமாதானம் சந்தோஷங்கிறது அவன் எந்த அளவுக்கு காசு கொடுக்குறானோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தையில் வர சமாதானம் சந்தோஷம், ஆனால் தேவனுடைய வார்த்தையினால் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் அவன் இருதயத்தில் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதா இருக்கிறது. இருதயத்தில் விளைகிற சந்தோஷமாக இருக்கிறது. கொஞ்சம் தீர்த்து போனாலும் உடனே தேவனுடைய வார்த்தையை நினச்சோம்னா திரும்பவும் அந்த சந்தோஷம் நம்மளுக்குள்ளே வந்துடும். ஒரு காரியம் புரியலன்னா தேவனுடைய வார்த்தையில் வாசிக்கும் போது புத்தியும் ஞானமும் நம்முடைய இருதயத்திலேயே விளையும். நம்ம எங்கேயும் கடன் வாங்கிறதுக்கு இங்கே அங்கே ஓடி போக வேண்டாம். அதனால் தேவனுடைய வார்த்தையை நாம் இருதயத்துக்கும் வாய்க்கு சமயமாய் வைத்திருந்தால் மட்டும் பத்தாது. நம்மளுக்குள்ள பரிசுத்தாவி இருந்தால் தான் அந்த பரிசுத்தாவி பல வார்த்தைகளை ஒன்றோடு ஒன்று இணைத்து சரியான தெளிவான வார்த்தைகளை பேசி அல்லது தெளிவான வார்த்தைகளை புரிந்து கொண்டு நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். முடிஞ்சால் நாம் மற்றவங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்கும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு சாட்சியாக நாம் வாழ முடியும். அதனால் தேவனுடைய வார்த்தையை வாய்க்கு மட்டும் சமீபமாக வச்சிருந்து இருதயத்துக்கு தூரமாக வச்சுருந்தா அந்த இருதயத்தில் எது சமீபமாக இருக்குதோ அதுதான் தேவனுடைய வார்த்தையோட கலந்து கலந்து வந்துட்டு மாயமாலம் கலந்து வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வாய்க்கு சமீபமாக இருக்குது, இருதயத்துக்கு வேறு பல காரணங்கள் பக்கமாக இருக்குது. அப்போ அந்த வார்த்தையிலையும் தேவனுடைய வார்த்தையும் கலந்து போட்டால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது. மாய்மாலங்கிறது வந்து வர்றது இப்படி பல விதமான காரணம், பொருள் ஆசை, சிலவங்களுக்கு பண ஆசை, சிலவங்களுக்கு படிப்பு பெருமை, சிலவங்களுக்கு பரிசெயர் சரிசெயருடைய உபதேசம், புளித்த மாவனுடைய உபதேசம், இப்படி பலவிதமான வார்த்தைகளை கலந்து இருதயத்தில் வச்சுருக்கும் போது அப்போ உண்மையான தேவனுடைய வார்த்தையை பேசும்போது அந்த வார்த்தை தெளிவாக பேச முடியாமல் எல்லாம் கலப்படமாகி கசா முசான்னு பேசுகிறாங்க. பேசும்போது எப்படி இருக்குதுன்னா கேட்குறவங்களுக்கு பிச்சைக்காரன் வாந்தி எடுத்த மாதிரி. வேத வசனத்தை வாசித்து சிந்தித்து தியானிச்சிருக்கவங்களுக்கு தெரியும், ஒரு பிரசங்கம் கேட்டால் எப்படி இருக்குதுன்னு. பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்குதா, ஐஸ் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்குதா, அல்லது பிச்சைக்காரன் வாந்தி எடுத்த மாதிரி அப்படி இருக்குது. அதனால் நாம் நம்மளுக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய பஞ்சம் இல்லாமல் இருக்குன்னா நாம் என்ன பண்ணோம்? இன்றைக்கே தேவனுடைய வார்த்தையை நம்ம இருதயத்துக்கு சமயமாக வச்சுருக்கோம். வாய்க்கு சொல்லாமல் கொள்ளாமல் வந்துடும், ஆனால் இருதயத்துக்கு சமயமாக இருக்குதான்னு கேட்டால் அது கிடையாது. ஆமாம் கரெக்டு. பார் எவ்வளோ பார் இருதயத்துலேருந்து சொல்கிறாரு. ஆ திங்கிங் பண்ணுறாரு, தேவனுடைய ஆவி இருந்து கூட வேலை செய்யுது, அப்போ தான் அது கரெக்டாக பேச முடியுது. அதனால் அடிப்படாதவங்க இப்போவே மறந்துடுவீங்க, இல்லைன்னா அடி பட்டாச்சுன்னு இன்னும் கூட கொஞ்சம் கஷ்டம். ஆமாம் ஆமாம். அதனால் அடிப்பட்டவங்களை பார்த்து அடிப்படாதவங்க பரியாசம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் கதை தலையெல்லாம் மாறிடும். அதனால் இருக்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு இன்றைக்கி கடைசி நாள். உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த நாள் தான் கடைசி நாள், நம்மளுக்கே தெரியாது. நான் ஆண்டவருடைய தீர்மானத்தில் இருக்கிறோம். அதனால் தேவனுடைய வார்த்தையில் அந்த பூமியில் எந்த அளவுக்கு சிந்தித்து தியானித்து அதற்கு கீழ்ப்படுகிறோமோ அதற்குண்டான ஆசீர்வாதம் தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுக்காக காத்திருக்குது. அதனால் நாளைக்கு கீழ்ப்படியலாம், அல்லது காலேஜுக்கு போய் கீழ்ப்படியலாம், அல்லது கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியலாம், அல்லது நல்லா படித்ததுக்கப்புறம் கீழ்ப்படியலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வாழ்க்கையில் நேரமும் கிடைக்காது. அதனால் ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தைக்கு வேண்டி கொஞ்சம் நேரத்தை செலவழித்து தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் ஒவ்வொருவருக்கும் அவங்கவுங்களுடைய ஆசீர்வாதம் அவங்கவுங்க இருதயத்துக்கு பக்கத்தில் காத்திருக்கு. அதனால் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஆமாம், எவன் ஒருவன் திறக்கிறானோ அவனுக்கு ஆசீர்வாதம் உள்ளே வருது. திறக்கலை நான் இரும்பு தாப்பால் மாதிரி போட்டு மூடி வச்சிருக்கிறேன், தேவனுடைய வார்த்தையை உள்ளேயே விடமாட்டான் அப்படின்னு சொன்னால் அதை தட்டி தட்டி பார்ப்பார், அப்புறம் போயிடுவார். அப்புறம் என்ன வரும்? நம்மளுக்கு ஆபத்து தான் வரும். அதனால் தேவனுடைய வார்த்தை நம்மளை உணர்த்தும் போது இருதயத்தை தட்டுறதுன்னா தேவனுடைய வார்த்தை நம்மளை கண்டித்து உணர்த்தும் போதே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிய வேண்டும். அப்படி கீழ்படியாமல் போச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மனசாட்சியை செத்து போயிடும், மனசை மிருகமாக மாறிடும். அப்படி ஆச்சுன்னா அப்புறம் மனம் திரும்புறதுக்கு வழி இல்லை. அப்புறம் இந்த மிருகமெல்லாம் எங்கே போய் இருக்க வேண்டியமோ அந்த இடத்துக்கு தான் நம்மளும் போக வேண்டியது. அதனால தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு பஞ்சம் இருக்குதா இல்லையாங்கிறது அவங்கவுங்க தீர்மானம் பண்ணிக்கிறோம். அதனால தேவனுடைய வார்த்தை அவரவருடைய இருதயத்துக்கு சமயமாக இருக்கிறது, ஆசீர்வாதம் இருதயத்துக்கு சமயமாக இருக்கிறது. அதனால் கவனமாக செவி கொடுத்து விலையில்லாத பொருள், இலவசமான பொருள் கவனமாக இருந்து செவி கொடுத்தால் நம்முடைய ஆத்மா கொழுமையான பொருட்களினால் சந்தோஷமாக இருக்கும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.